السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அன்பு சகோதரர்களே, நிகழ்ச்சியை அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேர் அருளும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. சங்கையான பெருமக்களே, இன்று நமது வழமையின் பிரகாரம் அன்னையர் திலகம் சையதுனா ஃபாத்திமத் ஸஹ்ராயில் பதூல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய நினைவாக இந்த ரமலான் பிறை 12 நாம் கொண்டாடி வருகிறோம். ஆனால் ஒரு தகவல் இதில் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய நாள் என்றால் ரமலான் பிறை 3 தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை புதல்வியாகிய சையதுத்து நிசா அஹ்லில் ஜென்னா, சையதுத்து நிசா இல் ஆலமீன், சையதுனா ஃபாத்திமத் ஸஹ்ரா இல் பதூல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய நினைவு நாள் என்று பார்த்தால் அது ரமலான் பிறை 3. ஏன் நம்முடைய வழக்கில் இந்த 12 வந்தது என்பதை பார்க்கும் பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான், அவர்கள் ரபியுல் அவ்வல் பிறை 12 வஃபாத்தானார்கள். இவர்கள் ரமலான் பிறை 3 வஃபாத்தாகிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் இது குறித்து சொல்லும் பொழுது, இருவரினுடைய வஃபாத்துக்கு இடையிலே உள்ள கால அளவை குறிப்பிடும் பொழுது 6 என்று குறிப்பிட்டார்கள். அப்படி 6 என்று பார்த்தால் ரபியுல் அவ்வல் பிறை 12, ரமதான் பிறை 12 என்று எடுத்துக்கொண்டார்கள். ஆக ஒரு சாதாரணமாக சொல்வதில்லை, 6 6 ஒரு 9 குறைவு. பொதுவாக நாம் எழுதும்போது 6 என்று எழுதுவது உண்டு. அந்த அடிப்படையிலே 3 என்று என்ன செய்திருக்கிறார்கள், எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 12 வஃபாத்து நிகழ்ந்ததின் காரணத்தினால் அதே ஒரு 12 இங்கேயும் என்ன செய்திருக்கிறார்கள், கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த தபருக்காக வேண்டி. ஆக அவர்களுடைய வஃபாத்து நிகழ்ந்தது என்பது ஹிஜ்ரி 11 ரமலான் பிறை 3 செவ்வாய் இரவு அவர்கள் வஃபாத்தானார்கள் என்று வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது. இனி அவர்களை குறித்து பேசுவதாக இருந்தால், ஒரு அற்புதமும் அழகும் நிறைந்த வரலாறுகளாக அவர்களுடைய வரலாறு காணப்படுகிறது. உலகத்திலேயே ஒரு தனித்த சிறப்பும் தனித்த அழகும் பொலிவும் மிக்க ஒரு அற்புதமான பெண்ணாக அவர்கள் திகழ்ந்தார்கள் என்று வரலாற்றில் பல பகுதிகளிலே அவர்களை காணப்படுகிறது. சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு அவர்களுடைய துணைவியாக அவர்களுடைய இடதுபுறத்தினுடைய விலா எலும்பிலிருந்து சையதுனா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் படைக்கப்பட்டார்கள். ஹவ்வா நமக்கு தாயாக இருக்கிறாங்க, ஆனால் எவ்வளவு அழகு அவர்கள் தெரியுமா என்று சொல்லும் பொழுது, 70 ஹூரினின் பெண்களினுடைய அழகு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. 70 சாதாரணமாக ஹூர்லின் பெண்களை பற்றி ஹதீதுகளிலே வரும்பொழுது இதா லமஹத், அவள் அந்த பெண் வானிலிருந்து எட்டி பார்த்தாள், வானத்திலிருந்து அவளுடைய திரையை நீக்கி அப்படி எட்டி பார்த்தாள், துன்யா இந்த பூமி முழுவதும் வெளிச்சமாகிவிடும் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஹூர்லின் பெண்களை பார்த்து அவ்வளவு அழகும் பொலிவும் அந்த ஹூர்லின் பெண்களுக்கு இருக்கிறது. சூரியன் கூட ஒரே சமயத்தில் எல்லா பகுதிகளுக்கும் வெளிச்சத்தை தரவில்லை. இப்போ இங்கே இருளாக இருக்கிறது, இன்னொரு பகுதியிலே பகலாக இருக்கிறது. ஆக பகலாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இங்கே இருட்டாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஹூர்லின் பெண்களை பற்றி சொல்லும்போது அதா அதி துனியா, அது எல்லா பகுதிகளுக்கும் அந்த வெளிச்சம் சென்று விடும், இந்த பூமியே வெளிச்சமாக ஆகிவிடும் என்று கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களினுடைய அழகு குறித்து சொன்னார்கள். அப்படிப்பட்ட பெண்களை போன்று 70 பெண்களினுடைய அழகு நம்முடைய அருமை தாயார் சையதத்னா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகை பார்த்து அதிசயித்து போன சையதனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னாங்களாம், கல்யாணம்லாம் முடிஞ்சுது, கல்யாணம் எப்படி முடிந்தது, அவர்களை பெண்ணை நெருங்க போனாங்க, அல்லாஹ் தஆலா சொன்னால் நீங்கள் நெருங்கக்கூடாது, அவங்களுக்கு உண்டான மஹரை நீங்கள் கொடுங்க என்று சொன்னபோது மஹர் என்ன என்று சொன்ன வேளையில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்ல அந்த சலவாத்தே மஹராக அமைந்தது. முதல் மஹராகவும் அது அமைந்தது, முதன்மையான மஹராகவும் அது அமைந்தது. ஆக அதற்கு பிறகு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்திலே சொல்கிறாங்க, ஆதம் அலை இஸ்லாம் தன்னுடைய மனைவியை பார்த்து உன்னை போல அழகு வேறு யாரும் இருக்க முடியாது, ஏன்னா ஹூர்லின் பெண்களும் சொற்களோதில் இருக்கிறாங்க, அவங்கள விட இவங்க அழகு இல்லையா, அவங்களை விட இவர்கள் அழகாக இருக்கிறார்கள். அந்த அழகை பார்த்து இனி உன்னை விட அல்லாஹு தஆலா வேறு எதையும் அழகாக படைக்கவில்லை, சாதாரணமாக ஒரு கணவன் மனைவியை புகழ்வதற்காக நீ உலகத்திலே நீ தான் உலக பேரழகின்னு சொல்கிறதெல்லாம் உண்டு, ஆக பங்கரையாக இருக்கக்கூடிய பெண்களை பார்த்தும் கூட என்ன செய்வோம், அவங்க கண்ணுக்கு அழகாக தெரியும். ஏற்கனவே ஒரு விவகாரம் ஒன்று நடந்தது, ஒரு அழகில்லாத பெற்றோரினுடைய உத்தரவு இல்லாமல் ஒருவன் என்ன செய்தான், ஒரு முஸ்லீமான நல்ல குடும்பத்தை சார்ந்த ஒரு சகோதரர் தான் என்னுடைய உஸ்தாத் சொல்லி காட்டியது, ஒரு கல்யாணத்தை முடித்து விட்டான். கல்யாணத்தை முடித்தால் அந்த பெண் வந்து யார் என்றால் தெருக்களை பெருக்கக்கூடிய அரசாங்க ஊழியராக இருக்கக்கூடிய ஒரு பெண். சரி, ஏதோ ஒரு அழகு இருக்கிறது என்று சொன்னால் அழகும் இல்லை, ஒரு பங்கரையான ஒரு பெண், அவனை போய் இவன் கல்யாணம் முடித்திருக்கிறான். பெற்றோர்கள்லாம் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு சென்னையிலே இது நடந்தது, அங்கே போய் அவன் அந்த பெற்றோர்களை போய் பார்க்குறாங்க, ஏன் இப்படி இந்த மாதிரி நீ செஞ்சிட்டா என்று வருத்தப்பட்டு, சரி அந்த பெண்ணை பார்ப்போம் என்று பார்த்தால் அப்படியே திகைச்சு போயிட்டாங்களா, அவர் அழகு தான் இவ்வளோ மயக்கிட்டான்னு பார்த்தா அழகே இல்லை, அழகு இல்லாத ஒரு பங்கரையான ஒரு பெண், அப்படி போயும் போய் இவளையா நீ கல்யாணம் முடிச்சா என்று கேட்டபோது அவன் சொன்ன பதில் இவர்களை திகைக்க வைத்தது. அவன் என்ன சொல்கிறான், என் கண்களை தோண்டி உங்கள் கண்களில் வைத்தால் அவளுடைய அழகு தெரியும் என்றான். அப்போ அழகை ரசிப்பது என்பது கண்கள் அல்ல, மூளைதான், எப்படியோ இருக்கிறது. ஆக அப்படியெல்லாம் கூட இந்த உலகத்திலே புகழக்கூடிய இந்த வேளையில் 70 ஹூர்களின் பெண்களினுடைய அழகு ஒரு பெண்ணுக்கு தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு அழகாக இருக்கும். ஹூர்களின் பெண்களினுடைய அழகை குறித்து நாம் சொன்னோம், ஹதீதுகளிலும் இருக்கிறது, குரானும் அந்த பெண்களினுடைய அழகினுடைய பொலிவையும் சிறப்பையும் குறித்து குரானும் சொல்லி காட்டுகிறது. ரொம்ப அற்புதமும் பரக்கத்தும் நிறைந்த பெண்களாக அவர்கள் இருப்பார்கள். முன்னாள் சங்கைக்குரியவர்களே, அப்படிப்பட்ட நிலையில் 70 ஹூர்களின் பெண்களினுடைய மாபெரும் அழகை தான் யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, சையதுனா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. எனவே நம்ம நபி வாப்பா பாபா ஆதம் அலை இஸ்லாம் தன்னுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம்களை பார்த்து அல்லாஹு தாலா உலகத்தில் உன்னை விட அழகாக வேறு யாரையும் படைக்கவில்லை என்று சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இப்போ சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களையெல்லாம் பார்க்குறாங்க, அவங்க சொர்க்கலோகத்தில் தானே இருக்கிறாங்க, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய அழகையெல்லாம் அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த அழகெல்லாம் தன்னுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பக்கத்தில் நிறுத்த முடியல, அவ்வளவு அழகாக இருந்தார்கள். ஏன்னா 70 ஹூர்களின் பெண்களினுடைய அழகல்லவா கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை பார்த்து அப்படியே திகைத்து அதிசயித்து பார்த்து சொன்னாங்க, உன்னை விட அல்லாஹ் அழகாக வேற எதையும் யாரையும் படைக்கவில்லை என்று சொன்னபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்களாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஆதமே நீங்கள் கொஞ்சம் வாங்க, அல்லாஹ் அழகாக வேறு எதையும் படைக்க இல்லைன்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, இப்போ வாங்க என்று சொர்க்கலோகத்தில் ஒரு பகுதிக்கு அழைத்து செல்கிறார்கள். அங்கே அழைத்து சென்று ஒரு அறையை திறந்து காட்டினார்கள். அங்கே எத்தனையோ மாளிகைகள் இருக்கு, ஒரு மாளிகைக்குள்ளே செல்கிறார்கள். அந்த மாளிகை மிக அழகாக இருக்கிறது. அந்த மாளிகைக்குடைய உள்ளே ஒரு அறை இருக்கிறது. அந்த அறையை நினைச்சாங்க திறந்து காட்டுகிறார்கள். திறந்து காட்டிய போது அங்கே ஒரு நூர் பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. அப்படியே மதிமயங்கிட்டாங்க, இது என்ன அப்படின்னு கேட்டாங்க. இது ஒன்றும் இல்லை, இது பின்னால் வர இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகளில் ஒரு ஆள் தான் செய்தினா அலி ரதியல்லாஹு தாலானஹு அவர்களுடைய நூர் என்று ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்களாம். ரொம்ப பார்த்து அதிசயப்பட்டாங்க. அதிசயப்பட்டு விட்டு அடுத்து இன்னொரு மாளிகைக்கு அழைத்து சென்றார்கள். இப்போ இதை பாருங்கள் என்று அங்கே ஒரு அறையை திறந்து காட்டப்பட்ட பொழுது அந்த நூரை பார்த்து அப்படியே திகைத்து போயிட்டாங்களாம். இது யாருடைய நூறு, எவ்வளவு அழகு, என்னுடைய மனைவி கிட்ட நிற்க முடியாது போல இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்களே அல்லாஹ் இதை விட அழகாக யாரையும் படைக்கவில்லை என்று இப்போ பார்த்துக்கிட்டீங்களா அப்படின்னு. ஆமாம், இது யார், இவங்க தான் சைதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குல கொழுந்தாக வரக்கூடிய பிதாத்தாக வரக்கூடிய சைதுத்னா ஃபாத்திமாவினுடைய நூறு என்று சொன்னார்கள். அந்த நூரை பார்த்து அப்படியே ரொம்ப நேரம் மயங்கி நின்றாங்களாம் அந்த அழகை. அப்போ ஒரு கட்டத்தில் வரலாற்றில் ஒரு செய்தி, சூஃபியாக்கள் சொல்லக்கூடிய செய்தி, நம்பக்கூடியவர்களுக்குத்தான் இது செய்தி, நம்பாதவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம்பக்கூடியவர்கள் சூஃபியாக்களுடைய செய்திகளை அங்கீகரிக்கக்கூடியவர்களுக்கு, ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு, நம்பக்கூடியவர்களுக்கு மாத்திரம் சொல்லக்கூடிய செய்தி தான் இது. அப்போ அவங்க கேட்டாங்களாம், இந்த நூறினுடைய என் பிள்ளை தானே, என்னுடைய பிள்ளையில் இதில் தானே வர்றாங்க, என்னுடைய அந்த நூறினுடைய அந்த தோற்றத்தை, அந்த பிள்ளையினுடைய தோற்றத்தை நான் பார்க்கணும்னு கேட்டபோது ஃபாத்திமா நாயகினுடைய தோற்றத்தை அவளுக்கு காட்டப்பட்டது. பாபா ஆதம் அலை இஸ்லாம் தன்னுடைய பிள்ளைகளில் வரக்கூடிய ஃபாத்திமா நாயகி அவர்களுடைய அழகை பார்த்து அப்படியே அதிசயித்து போனாங்களாம். சுபஹானல்லாஹ், ரொம்ப ஆச்சரியம்தான். உண்மையிலேயே என்னுடைய மனைவி விட மிகுந்த அழகு மிக்கவர்களாக ஃபாத்திமா இருக்கிறார்கள் என்று சைதுனா பாபா ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் சொன்ன வரலாற்றை நாம் பார்க்க முடிகிறது. அவ்வளவு பெரிய ஒரு அழகும் சிறப்பும் உள்ளவர்களாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் இவர்கள் ஃபாத்திமா நாயகனுடைய வரலாறை பார்க்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொத்தம் ஏழு பிள்ளைகள், நாலு பொம்பளை பிள்ளை மூணு ஆம்பளை பிள்ளை இருந்தது. அதில் பெண்களில் நான்காவதாக பிறந்தவர்கள் ராபியா, நான்காவது பிறந்தவர்கள் செய்ததுனா ஃபாத்திமா நாயகர் ரலியல்லாஹு தஆலா. நுபுவத்து பிரகடனப்படுத்தப்படுவதற்கு 5 வருடங்களுக்கு முன்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 35வது வயதில் சித்தி ஃபாத்திமத் ஸஹ்ரா இல் பதூல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த வையகத்திலே உதிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போயிருந்த போது ஒரு பழம் அவர்கள் சாப்பிட்றாங்க. அந்த பழத்தை கையில் எடுத்து நுகர்ந்து பார்த்தா மனம் என்றால் அப்படி மனம், ஆப்பிள், ஒரு ஆப்பிள் பழம். பொதுவாக ஆப்பிளில் ரொம்ப பெரிய வாசனை இருக்காது, மாம்பழத்தில் பெரிய வாசனை வரும், சில பழங்கள் ரொம்ப பெரிய வாசனை, கொய்யா இது போன்ற இந்த அளவுக்கு ஆப்பிளில் பெரிய ஒரு வாசனை வராது. வாசனை இருக்குது ஆனாலும் கூட பெரிய ஒரு வாசனை அதில் வராது. ஆனால் சுவனலோகத்தில் அல்லாஹ்வுத்தால ஆப்பிளில் மிகுந்த வாசனையை வச்சுருக்கிறோம். மாம்பழங்களை விட ஆப்பிளில் தான் அதிகமான வாசனை. அவன் நாடிய வரலாம் அவன் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவனை கேட்கலாம், இஸ்ஸலாம் அம்மா ஏஃபல், ஏன் இப்படி துன்யாவில் அது நல்ல வாசனையாக இருந்தது, இங்கே இது வாசனையாக இருக்கலாம் கேட்கலாம் இயலாது. அவன் நாடின மாதிரி தன்னுடைய அடியார்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் விரும்பியவாறு வச்சுக்கிட்டு இருக்கான் சொக்கலோகம். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுத்தால அந்த நசீபை, அதை அனுபவிக்கக்கூடிய நசீபை எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நிறைவாக தருவானாக. அப்போ அந்த ஆப்பிளில் மனத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரொம்ப அழகாக இருக்கு. அப்போ அவங்க சொன்னாங்களாம், ஜிப்ரைல் அலைஹிஸ் ஸலாம் ஜிப்ரைல்கிட்ட பார்த்து கேட்குறாங்க, ஜிப்ரைலே இது என்ன மனம், என்ன வாசனை, என்ன அழகு அப்படின்னு சொல்லும்போது ஜிப்ரைல் அலைஹிஸ் ஸலாம் சொன்ன பதில் என்ன, யார சொல்லலாம், பெரிய வாசனை, ரொம்ப பெரிய வாசனைங்கிறீங்க. ஆமாம், எவ்வளோ பெரிய வாசனையாக இருக்குது, என்ன சுற்றுச்சூழலையெல்லாம் அது மனமாக்கி விட்டதே, இந்த ஒரு பழம் ஒரு கனி ஆப்பிள் சுற்றுச்சூழலையெல்லாம் மனமாக்குகிறதே. சில பழங்களை பார்க்கலாம், அந்த மாம்பழத்தை வச்சுன்னா அங்கே சில இந்த ஆந்திரா மாம்பழம்லாம் சொல்லுவாங்க, வச்சா வெளியில் வீட்டுக்கு வெளியிலாம் மணக்க ஆரம்பிக்கும், அந்த மாதிரி இருக்குது. அவ்வளவு அருமையான வாசனையாக இருக்கிறது, சுற்றுச்சூழலையெல்லாம் மனமாக ஆக்கிவிட்டது என்று சொன்னபோது ஜிப்ரைல் இஸ்லாம் சிரித்துட்டு சொன்னாங்க, யார சொல்லலாம், இந்த மனம் உங்களினுடைய திருமகளார் ஃபாத்திமா நாயகினுடைய உடலிலிருந்து எடுக்கப்பட்ட மனம்னு சொன்னாங்களாம். அவர்களின் மூலமாக தான் இந்த மனம் வந்திருக்குது, நீங்கள் உங்கள் மகளை முத்தமிட்டு பாருங்கள், இந்த வாசனை தெரியும் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆப்பிளை நினைக்கும் பொழுதெல்லாம் தன்னுடைய அருமை மகளை முத்தமிடுவார்களாம். மேராஜுக்கு பிந்திய காலத்தில் தன் அந்த ஆப்பிளை நினைச்சு சொர்க்கலோகத்தில் போன அந்த வரலாற்றை நினைத்து பார்க்கும் காலமெல்லாம் தன்னுடைய அருமை மகள் சைதுத்னா ஃபாத்திமத் ஸஹ்ரா இல் பதூல் ரலியல்லாஹு தான் அவர்களை முத்தமிட்டு என்ன செய்வார்கள் பார்ப்பார்கள், அந்த மனம் இருக்கும். இதிலிருந்து தானே அது படைக்கப்பட்டிருக்குது, அந்த 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 மனம் உருவாக்கப்பட்டிருக்கிற. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஃபாத்திமத்து ஜஹ்ரா ரழியல்லாஹு தான் அவர்களை பார்த்து சொல்லுவாங்க, எல்லா வகையிலையும் தன்னுடைய தந்தையை போன்றே அவர்கள் இருந்தார்கள். நடந்தாலும் கூட புகாரியில் வரும், மஷ் யூஹா க மஷி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் நடந்து வந்தால் ரசூலுல்லாஹ் நடந்து வருவது போன்று இருக்கும். நடந்து வந்தால் அந்த நடையே அப்படியே வாப்பாட நட அப்படி இருக்குது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, சில ஆக்களுக்கு சொல்லுவோம், அந்த நடையை பாருங்கள், அந்த தலையை திருப்புறது பேசுறது எல்லாம் அப்படியே அப்பனை உரிச்சு வச்சுருக்குது என்று நாம் இயல்பாக சொல்வது உண்டு. இது நம்முடைய நடைமுறைகளில் உண்டு. அச்சு அசலாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தோற்றத்திலும் அவர்களுடைய நடை அப்படியே அவர்களுடைய நடையாக நடக்கக்கூடிய ஒரு திருமகளாக ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருந்தார்கள் என்று செய்ததுனா ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள். அவங்களுக்கு வச்ச பேர் ஃபாத்திமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்ட பேர் ஃபாத்திமா, அவங்களுடைய பட்ட பேர் ஜஹ்ரா, குன்னியத்து பேருன்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த குன்னியத்து பேர் உம்மு அபீஹா, அவர்களினுடைய வாப்பாவுடைய அம்மா, வாப்பாவுடைய அம்மானு சரதாசங்களுடைய அம்மாங்கிற மாதிரி. இப்போ பிள்ளைய அம்மானு கூப்பிட்றது உண்டு, அம்மானு நம்ம கூப்பிட தானே செய்கிறோம், பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும், அம்மானு நம்ம கூப்பிட்றோம். அப்போ அவங்களுடைய பேர் ஃபாத்திமாவுடைய பேரில் இருந்திருக்கு உம்மு அபீஹா, வாப்பாவுடைய அம்மா. அது எதற்காக அரபுகள் சொல்லுவாங்கன்னு சொன்னால், சில இந்த உம்மு அபீஹாங்கிறது அந்த அரபுகளிடத்தில் இது பழக்கமான ஒரு வார்த்தை, தன் பிள்ளையின் மீது கூடுதல் பாசமும், அதே மாதிரி வாப்பாவை போன்று எல்லா நிலைகளிலும் தோற்றத்திலும் நடைகளிலும் பேச்சிலையும் அந்த பிள்ளை இருக்குமையானால் உம்மு அபீஹான்னு சொல்கிறது உண்டு. அதனால் இவர்களுக்கு குன்னியத்து பெயராக உம்மு அபீஹா என்று சொல்லிவிட்டு, லி அன்னஹா கானத் ஷதீதத் ஷிபிஹி பிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று குடும்பத்தில் ரெண்டு பேர் இருந்திருக்கிறாங்க. சைதுனா அகீல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அலிநாயகத்தினுடைய காக்கா, அகீல் இபின் அபி தாலிப், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோட்டத்தில் என்ன செய்வாங்க, அந்த குடும்பம் எல்லாம் ஒரே குடும்பம் தானே, அகல் பைத்து தானே, அந்த தோட்டத்தில் என்ன செய்வாங்க இருந்திருப்பாங்க. இப்படி சில சஹாபிகள் இருந்திருக்கிறாங்க. ஹசன் ரழியல்லாஹு தஆலா இருந்தாங்க, ஹசன் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய மேல் பரப்பு அவங்கள போய் இருக்கும் காலு இந்த தொடர்ந்து பதிலாம் பார்த்தோன்னா சில ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா இருப்பா. இப்படி அவங்களுடைய தோற்றத்தில் இருந்திருக்கிறாங்க. இதை மாதிரி அவங்களுடைய வம்சத்திலேயே என்ன இருக்கு, இன்னும் அகலு பைத்துக்களை நம்ம பார்க்கும்போது அந்த அழகு இருக்க தானே செய்யுது, அந்த நூறாணியத்தை இருந்துகிட்டு தான் இருக்குது, கடைசி வரைக்கும் இருக்கும், கடைசி வரைக்கும் அது என்ன செய்யும், அது இருக்க தான் செய்யும். ஆக அந்த அகுலுல் பைத்திலேயே அந்த நூறு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் விட பல பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சாடையில் அப்படி இப்படி இருந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் முஸாப் இப்னு உமைய் ரழியல்லாஹு தஆலா அவங்களும் கூட அந்த சாடையில் இருந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தூரத்து உறவு தான், நெருங்கிய உறவு இல்லை, தூரத்து உறவிலும் கூட அந்த சாடைகள் வரும். முஸாப் இப்னு உமைய் ரழியல்லாஹு தஆலா ரொம்ப அழகான ஆள், ரொம்ப இளமை, சின்ன வயசு, உஹத் யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டு போனாங்க. பெரிய வசதி, குடும்பத்தில் ரொம்ப பெரிய வசதியாக வாழ்ந்தாங்க. செல்வ செழிப்பு, சுபஹானல்லாஹ், எப்படி செல்வ செழிப்பு என்றால், ஒரு தடவை ஒரு ஆடையை அவர்கள் அணிந்து விட்டால் அதை கலட்டிட்டு அடுத்த ஆடையை போட மாட்டாங்க. அந்த ஆடை அந்த அளவுக்கு அவங்களோட அம்மா பாப்பா அப்படி வச்சுருந்தாங்க. தம் பிள்ளையான ஆடு அழகாக இருப்பாங்க, குரல் இனிமையான குரல் எல்லாம் கொடுத்துருந்தான், ரொம்ப இனிமையான குரலை கொடுத்துருந்தான். ஒரு தடவை அவங்களுக்கு வந்து ஒரு ஆடையை போட்டுட்டேன்னு சொன்னால் ஒரு நாளோ ரெண்டு நாளோ போட்டாங்க, கலத்தியாச்சு, அதுக்கப்புறம் அந்த ஆடையை போடுறது இல்லை, இனி புதிய ஆடை தான், கழுவி போடுறதுலாம் கிடையாது, புதிய ஆடையை போடுறங்கிற வேலை தான். அப்படி ஒரு செல்வ செழிப்போடு செய்தா முஸாப் இப்னு உமைய் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் வாழ்ந்திருந்தார்கள். ஆனால் அவருடைய நிலை, கடைசி நிலை என்ன தெரியுமா, அவர்கள் உஹத் யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு கஃனுக்கு துணி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டதின் காரணத்தினால் பெற்றோர் அவங்களை ஒதுக்கிட்டாங்க, பெற்றோர் ஒதுக்கி ரொம்ப கஷ்டத்தில் ஆளாக்குனாங்க, துன்பப்படுத்தினாங்க. கடைசியில் அங்கேருந்து என்ன செஞ்சாங்க, வெளியிலேருந்து வரும்பொழுது அம்மா பாப்பா அப்படின்னு போகும்போது சொன்னாங்க, எங்கள்கிட்டேருந்து எந்த பொருளையும் நீ எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லும்போது ஒரு சாக்கை உடுத்துட்டு வந்தாங்க, ஒரு சாக்கை தான் என்ன செஞ்சாங்க உடுத்துட்டு வந்தாங்க, ஆடையாக எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க, வெறும் சாக்கை. அப்போ எவ்வளவு செல்வ செழிப்பில் வாழ்ந்துருக்கிறாங்க, அதை தூக்கி போட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத் ஏற்பட்டால் தூக்கி தூயி போட்டு வந்துடுவாங்க, அதுதான் அதனுடைய தன்மை. அப்போ அந்த நேரத்தில் ஷஹீதாக்கப்பட்ட பொழுது செய்தனா முஸாப் இப்னு உமைய் ரழியல்லாஹு தன்னுடைய ஜனாசாவுக்கு அருகிலே உட்கார்ந்து ஸல்லல்லாஹு கண்ணீர் வடித்தாங்க. முசாபே, முஸாப் இப்னு உமைய் அவர்களை முசாபுல் ஹைர் என்று ரசூல் தான் சொல்லுவாங்க. முஸாப் இப்னு உமைய், உமையினுடைய மகன் முசாபுங்கிறத ஸல்லல்லாஹு முசாபுல் ஹைர், மிகச்சிறந்த முசாபு என்று என்ன செய்வார்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த அவர்களுடைய ஜனாசாவிற்கு ஷஹீதாக்கப்பட்ட அந்த ஜனாசாவுக்கு அருகிலே உட்கார்ந்துட்டு அப்படியே அழுறாங்க, நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க, மக்கால இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு செழிப்பாக இருந்தது, எவ்வளவு அற்புதமாக இருந்தீங்க, என்னை ஏற்றுக்கொண்டதினால் எவ்வளோ சோதனைகள் உங்களுக்கு வந்தது, ஆனால் மகத்தான பாக்கியத்தை எல்லாம் ஆகிறதுல உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறான், வச்சிருக்கிறான் முசாப் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க. அவங்கள கடைசியில் என்ன செஞ்சா, தலையை மூடுனா காலு தெரியுது, காலை மூடுனா தலையை தெரியுது, அந்த இருந்த ஒரு துணியும் கூட கடைசியில் முகத்தை மூடிட்டு அந்த காலில் நீங்கள் இலைகளை வைத்து என்ன செஞ்சீங்க மறைச்சிருங்கன்னு சொல்லி அப்படி தான் மறைத்து அடைக்கப்பட்டது. முசாப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் பிடித்து அன்சாரிகள் மதீனா வாசிகள் சத்திய இஸ்லாமியத்தை பையத்துல் அக்கபா அக்கபாவிலே பையத்து செய்த பொழுது அவங்க சொன்னாங்க, அன்சாரிகள் வந்து 12 பேர் முதல்ல, அப்புறம் 70 பேர் வந்தாங்க, நாயகமே எங்களுக்கு குரானை ஓதி காட்டுவதற்கும் குரானுக்கு விளக்கம் சொல்வதற்கும் சரியான ஒரு நபரை நீங்கள் அனுப்பி வைங்க, எங்களுக்கு வழி நடத்துறதுக்கு எங்களுக்கு ஓதுறதுக்கு தெரியாது என்று கேட்டபோது அவர்களுக்கு குரானை ஓதி காட்டுவதற்கும் வழி நடத்துவதற்கும் அனுப்பியது முசாப் இப்னு உமைர் தான் ரழியல்லாஹு அன்ஹு. அவர்களினுடைய கையில் தான் மதீனா வாசிகள் எல்லாம் பையத்து செஞ்சு இஸ்லாத்தை ஏற்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரதிநிதியாக அவர்கள் போயிருந்தார்கள். நிறைய சஹாபாக்கள் யாருடைய கையில் தான் பையத்து செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முசாப் இப்னு உமைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கையிலே பையத்து செய்து தான் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அந்த அளவுக்கு சிறப்பு, ரொம்ப இளைஞர், சின்ன வயசுலேயே என்ன செஞ்சிட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. அப்படி தோற்றத்தில் சில அழகு இருப்பாங்க, இப்படி பல பேர் அழகு உடையவர்களாக அந்த தோற்றத்தில் இருந்தாலும் கூட ஃபாத்திமா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய தோற்றத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது மற்றவங்களை ஒப்பிட முடியாது, அந்த அளவுக்கு நிறைவாக இருந்தார்கள், அப்படி அச்சு அசலாக இருப்பார்கள் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே தான் அவர்களுக்கு உம்மு அபிஹா, அவங்க வாப்பாட உம்மாள் அவங்க, அது அவங்களுக்கு உம்மாள் அவங்க என்று சொல்லும் அளவிற்கு ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு குன்னியத்து பெயர் இருந்தது. கானத்து ஹசனத்தல் அஹ்லாக்கி அஃபீஃபத்தன் நஃப்சி முஹைபத்துல் லில் ஹைர், ரொம்ப பத்தினித்தனமான ஒரு பெண்ணாகவும் நல்லொழுக்கம் மிக்க ஒரு அற்புதமான பெண்ணாகவும் ஹைரை நேசிக்கக்கூடிய ஒரு பெண்ணாகவும் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமகளார் ஃபாத்திமா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, ரொம்ப அருமையான, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன குணங்கள் இருந்ததோ அத்தனையும் நிறைவாக இருந்தது, அத்தனையுமே என்ன செய்து நிறைவாக இருந்த ஒரு பெண்மணி அவர்கள். அதுலேயும் வரலாற்றில் எழுதும்போது சிறந்த பெற்றோர்களின் பிள்ளை அல்லவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சையிதுல் ஆலமீன், எல்லா உலகத்திற்கும் அவங்க தலைவராக இருக்கிறாங்க. பெண்களில் கமாலியத்தை அடைந்த பெண்களில் ஹதீஜா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளையாகிய ஃபாத்திமா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா சையிதத்து நிசா அஹ்லில் ஜன்னா, சையிதத்து நிசா இல் ஆலமீன், உலக பெண்களினுடைய தலைவியாகவும் சொர்க்க பெண்களினுடைய தலைவியாகவும் இருக்கிறாங்க. இப்போ அங்கே எல்லாருக்கும் அவங்க தலைவியாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் உம்மாவுக்கும் அவங்க தலைவி, உம்மாவுக்கும் அவங்க லீடர், தாய்க்கு உண்டான மரியாதை அங்கே வேறு இருக்குது. நேற்று சொன்ன ஹதீஜா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ்வுத்தால எவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுத்துருக்கிறான் அது ஒரு தனி இது. ஆனால் அங்கே லீடர்ஷிப் யாருக்கு கொடுக்கப்படுகிறது பெண்களுக்கு என்று சொன்னால் ஃபாத்திமா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தான், அவர்களுக்கு தான் கொடுக்கப்படும் என்று ஹதீதுகளிலே தெளிவாக இருக்குது. சொல்லலாம் சொல்லியிருக்கிறாங்க, சையிதத்து நிசாயிகள் ஜன்னா அப்படின்னு அவங்க பின்னால் அந்த செய்திகள் வருகிறது. ஆயிஷா ரழியல்லாஹு தான் அவர்களிடத்தில் ஒரு கேட்கப்பட்டது, ஐயுன்னாசி கான அஹப்பயிலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப மிகவும் விருப்பமானவங்க யாரு, ஆயிஷா நாயிட்ட கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான மக்களிலேயே மிகவும் விருப்பமானவர்கள் யார் என்று கேட்டபோது ஆயிஷா நாயிட சொன்னாங்க, ஃபாத்திமா தான் ரொம்ப விருப்பம், ரொம்ப விருப்பமுடையவர்களாக இருந்தார்கள். ஓகே, இது மினன் நிசா பெண்கள்ல, ஆண்கள்ல ஒமினல் பியாலி ஜௌஜுஹா, ஆண்களில் மிக விருப்பமானவர் யார்னு கேட்டால் அவங்களுடைய ஃபாத்திமா நாயகியுடைய கணவர் தான், அலிநாயகம் தான் என்று ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். இந்த அளவிற்கு அவங்களுடைய பேசுகிற சப்தம் கூட ரசூலுல்லாஹ்வுடைய சாட இருக்குமா, அவங்களுக்கு பெண் குரலாக இருக்கும், அந்த பேசக்கூடிய ஸ்டைல், அந்த முறை, அந்த நூறு வெளியே வர்றது, இது அனைத்துமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சப்தம் நடை குணம் யாவற்றிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றே இருக்கிறாங்க. 35வது வயசில் இவங்க என்ன செய்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35வது வயசில் தான் இவங்களுக்கு பிறக்கிறாங்க. அந்த சமயத்தில் அலிநாயகத்துக்கு 4 வயசு இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன செய்யுது டிஃப்ரென்ஸ், 4 வயசுக்கு மூத்தவங்களாக இருக்கிறாங்க, ஒரு சொல்லுபடி 5 வயசு மூத்தவங்களும் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரம் ஷரீஃபில் ஒரு நாள் சுஜூதில் இருக்கும் பொழுது, தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அஷ்கர்னாஸ் மனிதர்களே ஆக மூதேவியாக திகழ்ந்த அபுஜஹில் அவன் சொன்னான், இந்த இவர் வீட்டில் இன்றைக்கி விசேஷம் நடந்திருக்குது, கல்யாணம் எதுவும் நடந்திருக்குது, அங்கே ஒட்டகம் அறுக்கப்பட்டிருக்குது, அதனுடைய குடலை தூக்கி கொண்டு வந்து இவருடைய முதுகில் வைப்பது யார் அப்படின்னு கேட்குறான். அவன் தான் தூண்டுறான், ஹஸ்து ஷர், ஷர்ரை தூண்டுறது, தீயே எனது தீயதை தூண்டுவது. அவர் கொண்டு வந்து இவருடைய முதுகில், அவர் சுஜூதில் இருக்கும்போது அவருடைய முதுகில் வச்சிடணும். அதை யார் செய்வான் என்று கேட்டபோது அங்கே ஒரு மூதேவி இருந்தான், உக்குபத்து பின் அபி மொய்த் என்று சொல்லக்கூடிய மூதேவி, நான் போகிறேன் அப்படின்னு போய் என்ன செஞ்சான், அவன் போய் குடலை தூக்கிட்டு வந்து தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்து செல்லலாளி செல்லும் அதை கட்டி, அந்த கணம் ஒட்டகத்தினுடைய குடல் எவ்வளோ பெருசாக இருக்கும், அதை தூக்கிட்டு வந்து செல்லலாளி சுஜூதில் இருக்கும்போது அவங்களுடைய பிடரியில் கொண்டு வந்து வச்சிட்டான். அப்படியே சுஜூதில் இருக்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு சஹாபியும் தன்னை சஹாபின்னு காட்ட இல்லை, அவங்க மறைச்சி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா செல்லதாசம் சொன்னாங்க, நீங்கள் யாரும் என்ன செய்ய வேணாம், இஸ்லாத்தை வெளிப்படுத்த வேணாம், அல்லாஹ் மறைச்சி வைக்க சொல்லியிருக்கிறான், எப்போ வெளிப்படுத்தணுமோ அப்போ வெளிப்படுத்திக்கிடலான்னு சொன்னேன். அந்த சஹாபிகளில் அவங்களும் ஒரு ஆள் அங்கே இருக்கிறாங்க, அவங்களால பொறுக்கவும் முடியல, சொன்னாலும் விவகாரம் இல்லை எடுக்கவும் முடியாது, இவன் போய் எடுத்தாலும் அழ நம்மளையும் சேர்த்து அடிப்பான், அங்கே எடுக்கவும் விட மாட்டான், இனி பெரிய விவகாரமாகும், செல்லதாசம் அவர்களும் இஸ்லாத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்த விட்டு மெதுவாக இளம்பி போய் வீட்டில் போய் சொன்னாங்க. அப்போ ஃபாத்திமா நாயி சின்ன பிள்ளை ஓடி வந்தாங்க, தன்னுடைய தந்தைக்கு இப்படி ஒரு அநியாயம் பண்ணுறான்னு தெரிந்ததும் ஓடி வந்து இவங்க என்ன செஞ்சாங்க, பிடிச்சி தள்ளினாங்க, சின்ன பிள்ளை தான், ஆனால் பிடிச்சி என்ன செஞ்சாங்க, கிட்டத்தட்ட 6-7 வயசு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிள்ளை பிடிச்சி என்ன செஞ்சாங்க, அதை தள்ளினாங்க. தள்ளின பிறகு என்ன தள்ளதோட மாத்திரமல்லாமல் யாரெல்லாம் எவன்லாம் இதுக்கு துணை போனானோ அவனையெல்லாம் அழித்து நாசமாக்கு ஒன்று கேட்டாங்க. அவ்வளோ பேரும் பத்ரில் கொல்லப்பட்டு போனான், அவங்க யாரெல்லாம் சொன்னாங்களோ அந்த இடத்துல எவன்லாம் இருந்தானோ அவன் அவ்வளோ பேரும் பத்ரில் கொல்லப்பட்டு சின்ன பின்னப்பட்டு போய்விட்டான். அந்த பத்ரினுடைய கிடங்கிலே தூக்கி போடப்பட்டவர்கள் அவர்கள் இருந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். இப்படி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பேரன்பும் பாசமும் கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இனி மதீனா ஷெரீஃப் வந்ததற்கு பிறகு இனி கல்யாணம் ஒரு பருவம் வந்தது. கல்யாண பருவம் கிட்டத்தட்ட அவங்கள வயசில் சொல்லும்போது 17-18 வயசு, அந்த வயசு வரும் பொழுது கல்யாணம் முடிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததும் அபூபக்கர் சித்திக் நாயகம் ரதியல்லாஹு தான் அவங்களுக்கு ஒரு ஆசை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளையாச்சே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளையை கல்யாணம் முடிக்கணும்னு அவங்க விரும்பினாங்க, சித்திக் நாயகம் விரும்பினாங்க. காரணம் என்ன, எப்படியாவது அகலுல் பைத்தில் நம்ம நுழைஞ்சிடணும், முடிச்சுட்டா அவங்க அகலுல் பைத் ஆகிடுவாங்க, அப்படி ஒரு பாக்கியம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று. இப்போ கல்யாணத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாப்பிள்ளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் யார் அமைய போதுங்கெல்லாம் தெரியும், இருந்தாலும் அந்த ஒரு ஒரு முறைன்ற ஒன்று இருக்குது இல்லவா, குடும்ப முறைகள்ன்ற ஒன்று இருக்குது. எனவே என்ன செய்யறாங்க, பொண்ணு கேட்டு போகிறது, நம்ம இப்போ நம்ம இதெல்லாம் மாப்பிள்ளை தானே கேட்டு போகிறோம், அங்கே பொண்ணு கேட்டு போகிறது. அப்படி பெண்ணு கேட்டு போவதற்காக சித்திக் நாயகம் ரதியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, வந்து சொன்னாங்க, யார் சொல்லுல்லா சொல்லுங்களேன், ஃபாத்திமாவை திருமணம் முடிக்கிறதுக்கு நான் விருப்பம் தெரிவிக்கிறேன். சல்லாசன் பதில் சொல்லலை, அப்போ அமைதியாக அனுசினா போயிட்டாங்க. அப்போ சல்லாசனும் விருப்பம் தெரிவிக்கலைங்கிறத அவங்கள விளங்கிக்கிட்டாங்க. அடுத்து உமர் ரதியல்லாஹு அன்ஹு வந்தான், அவங்களும் வந்து என்ன செய்ய கேட்டு போனாங்க. இப்படி நிறைய சஹாபிகள், வசதிமிக்க சஹாபிகள் எல்லாம் வந்தாங்க, வந்து கேட்காத ஒரு சஹாபின்னு பார்த்தா அலிநாயகம் மட்டும்தான், அவள் ஒன்று தான் கேட்க இல்லை. ஏன் கேட்கல, அவங்க அவங்க வீட்லேயே வளர்ந்தவங்க, போய் கேட்கணும், அவங்களுக்கு நிறைய ஆசை இருக்குது, ஆனாலும் வெக்க அவங்கள தடுத்தது. இப்போ மற்ற சஹாபிகள்லாம் சொன்னாங்க, என்ன எல்லாரும் போய் கேட்டாங்க சரதாசன உதவியில், ஒருவேளை உங்களுக்கு தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் போல் எங்களுக்கெல்லாம் தெரியுது, நீங்கள் போய் கேளுங்க, இன்னும் வெக்கமாக இருக்கேன். அட வெக்கமாக இருக்குன்னா எப்படி கல்யாணம் முடிக்கிறது, வெக்கப்பட்ட இதில் நடக்காது, ஒரு பெரிய பாக்கியம். எவ்வளோ பெரிய சஹாபிகள்லாம் வந்து அந்த பாக்கியத்தை அடையணும்னு பார்த்தாங்க, ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைப்பது போன்று எங்களுக்கெல்லாம் தெரியுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய விருப்பம் உங்கள் மீது இருப்பதாக எனக்கு தெரிகிறது, எனவே நீங்கள் போய் கேளுங்க கேளுங்க என்று வற்புறுத்தி அனுப்புனாங்க. அலிநாயகம் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு வகையாக போனாங்க, போய் வந்தாங்க, அலியே வாங்க உட்காருங்க, என்ன விஷயம், இல்லை சும்மா வந்தேன், சொல்ல முடியல, சும்மா வந்தேன்னா சரி உட்காருங்க, வந்த டீ சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியாது, அதை மாதிரி அதை சாப்பிட்டாங்க விடாங்க, அலஹம்துல்லா சரி போயிட்டு வரேன், போயிட்டு வாங்க, நான் அனுப்பி வச்சுட்டாங்க. சில விஷயங்கள் இருக்குது அந்த அந்தந்த காலத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும், ஆனால் இங்கே வந்து தீர்மானிக்கப்பட்டது. ரபியாத்துல் அஸ்லமின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹாதிம்களில் ஒரு ஆள் ரபியாத்துல் அஸ்லமின்னு சொல்லி, நல்ல ஆள் அவங்க, எந்த ஒன்றா இருந்தாலும் கூட அவ தான் செஞ்சு கொடுக்கணும், நாம தான் ரசூல்லாக்கு அதை செய்யணும். பல ஹாதிம்கள் இருந்தாலும் அவள் எல்லாத்துலேயும் இவன் முந்துவோம், தானாக முந்தி முந்தி ஓடுறது, எல்லா அந்த சவாபு பூரா தான் பெறணுண்டு. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபூ துளிக்கு வெளியில் வர்றாங்க, பார்த்தா அந்த படியில் அவங்க வீட்டு வாசல் படியில் கணத்தை வச்சு அப்படியே படுத்து கிடக்கிறாங்க. என்ன ரபியா என்ன இங்கே படுத்து கிடக்குறீங்க? இல்லை நாயமே ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போக சொல்லிட்டே என்ன, வீட்டு வரைக்கும் நான் போனேன், திடீர்னு இரவில் உங்களுக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டால் யார் செய்வா அப்படின்னு எனக்கு என்ன வந்தது, எனக்கு வீட்டுக்குள்ளே போக முடியல, நான் திருப்பி ஓடி வந்துட்டேன், வீடு கதவை சாத்திருக்கு, தட்டுறதுக்கும் எனக்கு சங்கடமாக இருந்தது. உங்களோட அதவு குறைவாக இருக்குமே, அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கிறான் இல்லையா, நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, வெளியிலேருந்து உங்களோட தேவைகள் எதுனாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் தட்டு, வீட்டை கதவை தட்டவோ உள்ளே போய் கேட்கவோ அதெல்லாம் இருக்கக்கூடாது, உங்களுக்கு தேவையாக அவங்க வெளியில் வரும் வரை காத்திருங்கள்ங்கிறான் அல்லாஹ் குர்ஆனில் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது விஷயம் ரசூலுல்லாஹோட நீங்கள் பேசணுமா, என்ன செய்யணும், வெளியில் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும், காத்திருந்து நீங்கள் கேளுங்க. ரெண்டாவது உங்கள் குடும்ப விஷயம், அந்த விஷயம் இந்த விஷயம்லாம் போட்டு எல்லாத்தையும் நீங்கள் போய் அவட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, சும்மா சும்மாலாம் பேசக்கூடாது, முதல்ல ஒரு ஹதியா வைங்க, எதுக்கெடுத்தாலும் போய் போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, அவங்க சும்மா உள்ளாளா, முதல்ல ஹதியா வச்சிடணும், வச்சுட்டு பேசணும் என்றெல்லாம் அல்லாஹ்வுத்தால நினைச்சான். அவன் போடுற ஷருத்து நஜுவாகும் சதக்கா, அதுக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யணும், அன்பளிப்பு, இந்த இடத்துல ஹிபத், அதை நீங்கள் முற்படுத்தணும் என்றெல்லாம் அல்லாஹ்வுத்தால நிறைய ஷருத்துக்களை போட்டான். சரதாசம் கூட போய் நீங்கள் விவகாரங்கள் கேட்கறது பேசுறீங்கன்னா எப்படி நடந்து கிடந்த முறைகள் என்ன, அந்த முறைகளை கூட ரசூலிடம் எப்படி நடக்க வேண்டும் என்ற முறையையும் குர்ஆன் நமக்கு சொல்லித்தந்தது. சரி ஹை, இப்படி ஒரு அற்புதமான ஒரு சஹாபி ரபியாத்துல் அஸ்லமி, அவங்க ஒரு நாள் கல்யாணம் முடிக்கல, ரபியா அலா தஸவ்வஜ் யா ரபியா, ரபியா நீங்கள் கல்யாணம் முடிக்கக்கூடாதா, நவுண்டு வாங்கம்மா கேட்டு நல்ல நன்றி, ரபியா நீங்கள் கல்யாணம் முடிக்கக்கூடாதா அப்படின்னு நினைச்சிஞ்சாங்க கேட்டாங்க. அப்போ ரபியா சொன்னாங்க, இல்லை நான் எனக்கு வசதி இல்லை அப்படின்ட்டாங்க. அவர் சும்மா இருந்துட்டாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் கொஞ்சம் நாள் போச்சு, கொஞ்ச நாள் போனபோது அலா தஸவ்வஜியா ரபியா, ரபியா நீங்கள் கல்யாணம் முடிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. நான் இவன் கல்யாணம் முடிக்கிறது என்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சரின்னு சும்மா இருந்துட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த ரெண்டு தடவை கேட்டதுக்கு பிறகு தான் ரபியா ரதி அல்லாஹு யோசிக்கிறாங்க, அடே ரசூலுல்லாஹ் கேட்குறோம், அல்லாவின் திருத்தூதர் கேட்குறாங்க கல்யாணம் முடிக்கக்கூடாதாண்டு, அப்போ அவ என்னை விட எனக்கு என்ன தேவை என்பது அவர்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறாங்க, அது அவங்க அவங்களுக்கு தெரியுது, எனக்கு என்ன தேவை, எனக்கு எது நல்லது, எது ஹயிறு, எது ஷர்ரு என்பது என்னை விட அவர்கள் அல்லவா என்னை பற்றி தெளிவாக தெரிந்திருக்கும் பொழுது கல்யாணம் முடிக்கிறீங்களா கல்யாணம் முடிக்க மாட்டீங்களா அப்படின்லாம் கேட்கும் பொழுது, நாயகமே என்ன செய்யணும் அதற்கு, எனக்கு அது செஞ்சு வைங்களேன்லவா நான் கேட்டிருக்கணும், நானும் முந்திரி கொட்ட மாதிரி அப்படி இருக்கிறேன் கஷ்டமாக இருக்கிறேன்னு சொல்லி போட்டேனே சார், தெரிய தப்பு செஞ்சுட்டேனே, இனிமேல் கேட்டால் நம்ம கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவேன், கல்யாணம் என்ன யாரும் சொல்லலாம் எனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைங்கன்னு கேட்டணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு இருந்தாங்க. ஆனால் கேட்கல, நாலு போது கேட்பான்றது ஆசை கூட்டிகிட்டு இருப்பான், கல்யாணம் முடிக்கிறது ஆசை கூடி ஆனால் கேட்குற மாதிரி இல்லை, சுருதாக்கு விளங்குது எல்லாம். நாயகமே என்ன ரபியா, நாளைக்கு அவருக்கு கல்யாணம், அப்படியா போவோமே கல்யாணத்துக்கு போவோம், ஆ சரி நான் அதோடு முடிச்சுக்கிட்டாங்க. இவருக்கு ஏன் கேட்குறாரு என்பது சிவதாசன் தெரியும், தெரியும், தெரியாமையே இருக்குது அவங்களுக்கு தெரியாததுன்னு, ஆ போவோமே கல்யாணத்துக்கு, இவருக்கு கல்யாணம் அவருக்கு கல்யாணம், அவங்க பொண்ணு பேசிக்கிறாங்களாம் மாப்பிள்ளை பேசிக்கிறாங்களாம், இந்த மாதிரி பேச்சுவார்த்தை, இது ஒரே ரபியா இனி பேசுகிற பேச்செல்லாம் இதாக தான் இருக்குது, கல்யாண பேச்சாக தான் இருக்குது, அங்கங்கே இவரை கேட்டு போகிறாங்க, அவருக்கு கல்யாணம் மாப்பிள்ளை கேட்குறாங்க, பொண்ணு கேட்குறாங்க, இந்த பேச்சுகளாக பேசுகிறாங்க, அப்படியே நல்லா ஆகிக்கட்டும் அதெல்லாம் சிறப்பாக்கி வைப்பான், இந்த மாதிரி துவாக்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் யார் சொல்லலாம், கல்யாணம் முடித்தா எப்படி இருக்கும், இருக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் சரதாசன், ரொம்ப அற்புதமான ஆள் இல்லையா சுஹானல்லா, இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கேட்டாங்க, என்ன ரபியா கல்யாண ஆசை வந்துருச்சு அவங்களுக்கு, இன்ஷால்லாஹ் கல்யாணத்தை முடிச்சு வைப்போம், கல்யாணத்தை முடிச்சு வச்சான். அப்போ அது சில சமயங்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை என்ன செஞ்சுக்கணும், அதை பயன்படுத்தி கொள்ளணும்னு சொல்லுவாங்க. தமிழில் கூட ஒரு பழமொழி, வாய்ப்பு நல்ல வாய்ப்பு அதாவது மேலான வாய்ப்பு என்பது ஒரு முறைத்தான் கதவை தட்டும் என்று தமிழில் சொல்வதுண்டு ஒரு பழமொழி, பழமுறையும் தட்டலாம் அது, அதாவது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கு இதை சொல்லுவாங்க தமிழில், வாய்ப்பு என்பது ஒரு முறை தான் கதவை தட்டும் என்று, கதவை தட்டினா திறந்துடணும், ரொம்ப போட்டு கேள்விலாம் கேட்டுக்கிட்டே கூடாது, வாண்டணும் அவ்வளோதான். சரி ஹை, அருமையான பெருமக்களை இங்கே அலி ரதியல்லாஹு தஆலாவுடைய விஷயத்தில் வந்து உட்கார்ந்தாங்க, என்னான்னு கேட்குறாங்க, இல்லை சும்மா வந்தேன்டா, சரின்டா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கப்புறம் எல்லாம் போய் கேட்டிங்களா, சஹாபிகள்லாம் கேட்குறேன் கேட்டிங்களா, இல்லை போனேன் என்னான்னு கேட்டாங்க, எனக்கு வெக்கமாக இருந்து சும்மா வந்தேன்னு சொன்னேன். அட இதுக்காக இவ்வளோ இப்போ கஷ்டப்பட்டு உங்களை நாங்கள் அனுப்பி வச்சோம், எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் ஃபாத்திமா நாயை கல்யாணம் முடிக்கிறது மூலமாக அகுலுல் பைத்தினுடைய ஒரு சிறப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது, நீங்கள் இப்படி பின்தங்கி வந்தீங்க, அப்போ அவங்க சொன்ன எனக்கு ஆசை இல்லாமல் இருக்குது, கல்பு நிறைய ஆசை இருக்குது, எப்படி கேட்குற அவங்க கிட்ட போய் உட்காந்துன்னு கை காலெலாம் உதறுதுங்கிறாங்க, நான் என்னடா கேட்குறது அப்படின்னு திருப்பி என்ன செஞ்சாங்க, ரெண்டாவது தடவை சில நாட்கள் கழித்து பிடிச்சி தள்ளி விட்டாங்க, போங்க புஷ் பண்ணி விட்டா, போய் போயிட்டாங்களா, அப்பவும் அதே கதையோடு தான் திரும்பி வந்தாங்க. என்னாச்சு, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. சரி, இது சரிப்படாது, நீங்கள் போய் கேட்கணும், நீங்களாக போய். அந்த காலத்தில் அது ஒரு முறையாக இருந்தது, நீங்கள் மூணாவது போய் கேட்டு தான் ஆகணும், இல்லாட்ட வெளியில் வர விட மாட்டேங்கிற மாதிரி சஹாபிகள்லாம் ரொம்ப உறுதியாக பிடிச்சி அனுப்புனாங்க. இப்போ சரதாசன் கேட்டாங்க, என்ன அப்படின்னு, இல்லை ஃபாத்திமா அப்படின்னு, ஃபாத்திமாவை பெண் கேட்டு வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரதாசன் சொன்னாங்க, நீ ஏற்கனவே வந்துட்டு போயிட்டு இருக்கிறியோ, அது விஷயமா, அதெல்லாம் விளங்க தான் செய்யுது, ஆனால் அது ஏற்கனவே உங்களுக்கும் ஃபாத்திமாவுக்கும் இடையிலே அல்லாஹ் சித்ரத்துல் முந்தஹாவில் வைத்து நிக்காக முடிச்சிட்டான்னு சொன்னாங்க. சல்லல்லாஹு, ஏற்கனவே திருமணம் முடிஞ்சது, உங்கள் ரெண்டு பேருக்கும் அக்குதே நடந்து முடிந்தது என்கிறார்கள் கண்மணியாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சித்ரத்துல் முந்தஹாவில் இஸ்ராஃபீல் அலை இஸ்லாம் அவர்கள் ஹுத்துபா ஓத, ஜிப்ரயீல் அலை இஸ்லாம் அவர்களும் மீகாயில் அலை இஸ்லாம் ஷாஹிதாகவும் இருக்க என்னுடைய ரப்பு அல்லாஹ் வழியாக இருந்தான். வழி பொறுப்பு கொடுக்கணுமா இல்லையா நிக்காகுக்கு, அவன் தான் வழிகாரனாக இருக்கிறான். வழிகாரன் இங்கே நான் இருக்கிறேன், அங்கே சித்திரத்தை முந்தாலும் அவன் வழியாக இருந்து எனக்கு முன்னால் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டான். த பெண்ணினுடைய பெற்றோர் தா வகை பாப்பா தான் வழிகாரராக வரணும், வழினா பொறுப்பாளராக இருக்கிறது, அவர் தான் பிள்ளையினுடைய அந்த பொறுப்புதாரி. அங்கே நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், அவன் சித்திரத்தில் முந்தாவில் அவன் என்ன வைத்தான். இன்னொரு சொல்லின்படி ராஹீல் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய மலக்கை, அழகான மலக்கை அல்லாத்துல மிம்பர் வைத்து ஹுத்துபா ஓத வைத்தான். மிம்பர் மிம்பருல் அலும் அலுமா, ரொம்ப மரியாதை மிகுந்த ஒரு மிம்பரில் ஏற்றி ஹுத்துபாங்க மிம்பரில் தான் ஓதிக்கிறாங்க. இப்போ சில ஊர்களை நின்றுட்டு தான் ஓதுவாங்க மிம்பர், வெளியூர்லாம் பார்க்குறோம் ஹுத்துபா நின்று கல்யாண ஹுத்துபாவையே கூட இந்த பாய்மார்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு மத்தியில் ஹுத்துபாவை நின்று தான் ஓதுவாங்க, அது ஒரு வழக்கம் இருக்குது. ஆக ஹுத்துபாவை என்ன செய்திருக்கிறாங்க, இஸ்ராஃபீல் அலை இஸ்லாம் அவர்களோ அல்லது ராஹீல் என்று சொல்லக்கூடிய மலக்கோ என்ன செஞ்சுக்கிறாங்க, ஹுத்துபாவை ஓத ஜிப்ரயீல் அலை இஸ்லாம் அவர்கள் அந்த மீகாயில் அலை இஸ்லாம் அவர்களும் ஷாஹிதாக இருக்க, மற்ற மலக்குமார்களும் இருக்கிறாங்க, குறிப்பாக ரெண்டு ஷாஹிது வேணும் இல்லையா, இந்த ரெண்டு பேர் தான் முக்கியமான ஷாஹிதாக, மற்ற 40,000 மலக்குமார்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த நிக்காகிலே அல்லாஹு தஆலா வழியாக